அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 24-29 முடிய. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த இறை சிந்தனையின் நேரத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறது, திருப்பலி என்பது வெறும் ஒரு வழிபாட்டு முறைமைக்கான வெறும் அடையாளம் அல்ல, அது வெறுமையான அடையாளமும் அல்ல. அதில் உள்ளே பொதிந்து கிடக்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் நம்மை ஆண்டவருடைய திருத்தூதர்களாக, ஆண்டவருக்கு அருகிலே வரக்கூடிய அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாற்றுகிற அதிசயத்தை இந்த திருப்பலி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. திருப்பலி ஒரு கட்டமைப்புக்குள்ளே, திரு அவையினுடைய கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய, இட் இஸ் ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பீட்டுக்குரிய ஒரு காரியம் இது. ஆகவே இந்த திருப்பலியினுடைய அபிஷேகங்களை உணர்ந்து அதை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் கடவுளுடைய இரக்கத்தை காணாமல் போக மாட்டீர்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான நாள் ஜூலை 3 அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், அது தோமையாருடைய திருவிழா. மிக அற்புதமான ஒரு திருவிழா இந்த திருவிழா. அது இந்திய தேசத்தில் வாழக்கூடிய நம்மை போன்ற மக்களுக்கு அது ஒரு மிகவும் அரிய ஒரு விழாவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய வருகை தான் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அழுத்தமான ஒரு விசுவாசத்தை வைத்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த தோமையாரை பற்றி நம்ம பார்க்கிற போது அவருடைய வாழ்வே நற்செய்தியாக மாறியிருந்தது. அந்த நற்செய்தியாக மாறியவரை நாம் சற்று அலசி பார்க்கிற போது, நற்செய்திக்குள்ளே இன்னும் அதிகமாக நாம் வாழ்வை அழைத்து செல்வதற்கு, அதாவது சும்மா காதில் நம்ம நற்செய்தியை கேட்டுட்டு ஓரமாக வேறு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறது அல்ல, நற்செய்தியை கேட்டு அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாக, யாக்கோபு திருமுகத்தில் அடிக்கடியாக தான் சொல்வார், இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் நீங்கள் மாறுங்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் நம்மை அவ்வப்பொழுது புடமிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தோமையாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். யார் இவர் இந்த தோமையார்? யார்? ஆண்டவரோடு இணைந்திருந்தும் உறுதியற்ற நிலையும் கேள்வி நிறைந்த உள்ளத்தோடும் வாழ்ந்தவர் தான் இந்த தோமையார். ஸோ ஹி லிவ்ட் வித் அன்சர்டனிட்டி அண்ட் குவஸ்டினிங் மைண்டு. ரெண்டையும் ரெண்டு விதத்தில் அவரை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் திருச்சபை நம்ம நினைக்கிறது போல் அது தன்னிலையிலே முழுமையான ஒரு திருச்சபை, பர்ஃபெக்ட் சர்ச் அது. ஆனால் அதற்குள்ளே செயல்படக்கூடிய அந்த மனுஷங்க, அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண தளத்தில் இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாரும் பர்ஃபெக்டட் பீப்புளை வச்சு கட்டப்பட்டதில்லை, இம்பர்ஃபெக்ட் பீப்புளை வச்சு கடவுள் கட்டி இருக்கிற பர்ஃபெக்ட் பாடி. அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ளே அவர் 12 சீடர்களை வச்சார் பாருங்களேன். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருந்துச்சு. அதில் இந்த தோமையாருக்கு ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குறை என்னன்னாக்க, ஒரு அன்சர்டனிட்டி அவருக்கு. என்னன்னாக்க, எது எப்படி நடக்குமோ தெரியல, நம்மன இயேசு இப்படி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையற்ற ஒரு மனதை கொண்டிருந்தார். கேள்விகள் நிறையா கேட்குறார். ஏன்னா அவருக்கு என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன நடக்கும், ஹி வாண்ட்ஸ் டு நோ த ட்ரூத். அவருடைய உண்மையை தேடக்கூடிய அவருடைய மனநிலை, அதை தான் அவர் உள்ளத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நிலையில் தான் அவருடைய தேடல் வருகிறது. யார் எங்கே இயேசு வந்துட்டு போனாருன்னு எல்லோரும் சொல்கிறீங்க, நான் பார்க்கல. அப்போ நான் வந்து அவருடைய விழாவில் கரங்களில் அந்த ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகளை தொட்டு பார்க்கணும், என் கையை வச்சு பார்க்கணும், விழாவில் என் கையை விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறார். ஆனால் உண்மையாக பாருங்கள், இயேசு வந்து அவைகளை காட்டிய பொழுது அவர் அப்படி செய்யவில்லை. அவர் என்ன செய்தார், உடனே தன்னுடைய விசுவாச அறிக்கையை முன்வைத்து அவர் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி முழுமையாக தன்னை ஒப்படைத்தார். தோமையாருக்கு இன்னொரு விதமான விளக்கமும் சொல்கிறாங்க, அதுவும் நல்ல ஒரு விளக்கமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் மூடிய கதவுக்குள்ளே உள்ளே கடந்தாங்க, எல்லாரும் பயந்துக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க. ஆனால் அந்த நேரம் தோமையார் அங்கே இல்லை, அங்கே என்ன போயிருக்கார், வெளியில் அவர் ரவுண்டிங் போயிட்டார். வெளியில் என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, யார் என்ன பிளாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு போயிட்டார். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த குழுமத்தை காப்பாற்றுற ஒரு மனநிலை அவர்கிட்ட இருந்துச்சு. எப்படியாவது யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, இயேசு ஒருத்தர் போயிட்டார், இனிமேல் யாரையும் விட்டுடக்கூடாதுங்கிற அந்த 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 குழுமத்திற்கான ஒரு உணர்வு, கம்யூனிட்டி ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து தைரியம், அதாவது வெளியில் போனால் நம்மளையும் கொண்டு போட்டுருவாங்களே அப்படின்னு அவர் என்ன செய்யலை, பயந்து உள்ளே ஒளிஞ்சிக்கல, அவர் பயப்படாத ஒரு வீர சிங்கமாக வெளியில் போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அவர்கிட்ட ஒரு சில குறைகள் இருந்தாலும் கடவுள் அவர் என்ன செய்கிறார், அவரை நிறைவாக்குவதை நம்ம பார்க்குறோம். இந்த தோமையாரை பற்றி ஒரு கதை ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கதை சொல்லுவாங்க, வரலாற்றில் இருக்கிற கதை ஒன்று உண்டு அவருக்கு. அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே ஹாப்பான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவரை வந்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போது கொண்டோஃபோர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் தான் வந்து அவரை சந்திக்கிறார். இவர் போய் சந்திக்கிறார், அந்த ஹாப்பான் கூட்டிகிட்டு போய் அந்த அரசனை சந்திக்க வச்சு, அந்த அரசன் இவர் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு, நல்ல கட்டட கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்த உடனேயும் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு அரசவை கட்டணும், ஒரு பெரிய பேலஸ் ஒன்று கட்டணும், அதை நீ கட்டி தெரியா அப்படின்னு கேட்டோன்னே இவரும் ஓகே பிளானிங்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக கொடுக்குறார். பிளானிங்லாம் போட்டு கொடுத்து எங்கே கதவு வருது, எங்கே நிலைவாசல் வருது, எங்கே ஜன்னல் வருது, எங்கே மாடம் வருது, எல்லாத்தையும் அழகாக போட்டு காட்டினோனையும் ஒரு வெளிநாட்டு மாடலில் இருக்கவும் அவர் அப்படியே அந்த அரசன் ரொம்ப மெய் செலுத்து போயிட்டான். ஆனால் பாருங்கள், காசு நிறைய வாங்கிட்டார் தோமையார். வாங்கி என்ன பண்ணிட்டார், கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன், இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டு இருக்கு, பேஸ்மெண்ட்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அரசன் அந்த இடத்துக்கு பார்க்க விடாமல் இவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு முன்னாடியே போய் எல்லா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கொடுத்து நிறைய பணம் வாங்கிட்டார். இந்த பணம் வாங்கி என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் போய் அவர் வீடு கட்டி கொடுத்து, அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கொடுத்து, அவங்களுக்கு நெச்செய்தியை போதிச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், வேறு ஒரு வீட்டை கட்டி விட்டார். திடீர்னு அந்த அரசன் ஒரு நாள், நான் எப்படியாவது பார்த்து ஆகணும், அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தை நான் வந்து கட்டும் போதே பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு நாள் ஏரியாவுக்குள்ளே வந்து அந்த மனுஷன் நின்று பார்த்தா அதுக்கு ஒரே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, பார்த்த எப்படி அந்த லேண்டு கொடுக்கப்பட்டுச்சோ அப்படியே எம்டியாகவே இருக்குது. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் நம்மளை ஏமாற்றினானே, அதுவும் நான் அரசனையே ஏமாற்றிருக்கானே அப்படின்னு அந்த உதவியாளர் கூட வந்த நண்பர் ஹாப்பான் அவரையும் இவரையும் கூப்பிட்டு சிறையில் போடுறாங்க. அப்போ நீங்கள் சாகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு திட்டத்தோடு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போ அந்த மீன்வாயில் காத்துங்கிற அவருடைய தம்பி, அந்த அரசனுடைய ஹோண்டோ ஃபர்னஸினுடைய தம்பி இறந்து போயிடுறார். இந்த அரசனுக்கு வந்து தம்பி மேலே ஒரு பெரிய பாசம். என்ன தம்பி கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார், தம்பிக்கு இல்லாமல் அவர் செய்ய மாட்டார், அப்படி ஒரு பாச பிணைப்பு. தம்பி திடீர்னு இருந்தது அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு பெரிய மனவலி, பெரிய ஒரு அதிர்ச்சி. அது ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த மகன் இறந்து மோட்சத்துக்கு போகிறார். அங்கே போனால் தோமையார் பேரில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கு. இதை பார்த்துட்டு இது என்ன வீடுன்னு, இது உங்கள் அண்ணன் கட்டியிருக்கிறார் இங்கே அப்படின்னோடனே அவருக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. என்னை ஒரு பர்மிஷன் கொடுங்க, நான் போய் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி உனக்கு மட்டும் ஒரு வீடு கட்டி வச்சுருக்கிறேன் நீ அப்படின்னு கேட்கணும். அப்போது அவர் மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறார். அப்போ அந்த உயிர் வந்து அவர் திருப்பி அந்த பாடிக்குள்ளே உயிர் வந்த உடனே அவர் எழுந்துச்சு என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணனை பார்த்த உடனேயும் எல்லாரும் அதிர்ச்சியில் நிற்கிறப்போ அந்த மகன் கேட்குறா, அண்ணனை பார்த்து கேட்குறான், அண்ணா எல்லாத்தையும் நீ எனக்காக வாங்கி கொடுத்திய, ஆனால் அங்கே மோட்சத்தில் மட்டும் நீ உனக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு கட்டியிருக்கிற. அப்போது அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு அவன் அந்த பிரம்மாண்டத்தை விளக்க விளக்க, இங்கே தோமையார் என்ன வீட்டை கட்டினதாக சொல்லி பிரம்மா அந்த அளவெல்லாம் சொன்னாரோ, எந்த அடையாளங்களை சொன்னாரோ அந்த அடையாளத்தெல்லாம் அந்த மகன் சொன்னான். அப்போ தான் அந்த அரசன் புரிந்து கொண்டான், இதோ இந்த தோமையார் கட்டிய வீடு எனக்கு விண்ணகத்தில் இருக்கிறது. ஏற்கனவே சொல்லுவார் தோமையார், உனக்கு இந்த உலகத்தில் வீடு இல்லை, உனக்கு விண்ணகத்தில் நான் கட்டி வச்சுருக்கிறேன்னு அவர் நம்ப மாட்டான். அப்போ இவன் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஒன்றா போகணுன்னையும் அவனுக்கு புரிஞ்சிடும், இவர் சொன்னது உண்மை, ஏதோ ஒரு இடத்துல இவர் நன்மை செய்து நமக்காக வீடு கட்டியிருக்கிறார் அப்படின்னு. பாருங்கள் இந்த ஒரு கதை எதை காட்டுகிறதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு மொழி தெரியாத ஒரு தேசத்துக்குள்ளே வந்து ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக ஆண்டவர் காட்டுகிற வழியின்படியாக நடந்து சென்று இன்றைக்கு வெற்றிக்கான விதையை விதைத்து சென்றிருக்கிறார். இந்த தோமையார் அப்படின்னா அவர் ஒரு சகாப்தம், இந்தியா தேசத்தை பொறுத்த மட்டும் இல்லை அவர் ஒரு சகாப்தம். ஏன்னா பல மொழிகள், பல மதங்கள், பல நம்பிக்கைகள் ஒன்று சேர்ந்து கிடக்கிற இந்த ஒரு இடத்துல ஒரு புதிய ஒரு சக்தியை, ஒரு உண்மையின் சக்தியை கொண்டு வந்து வைக்கணும்னா அதற்கு வந்து சாதாரண நபர்களால் அது ஒரு முடியாத காரியம். ஆண்டவர் இவரை இந்த இடத்துல தெரிந்தெடுத்தது நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் ஆட்சியுமாக இருக்கிறது. ஆகவே இந்த இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்குற போது இவர் வந்து இந்த உறுதியற்ற ஒரு நிலை, அவர் கேள்வி கேட்குற ஒரு மனநிலையோடு இருந்தாலும் கூட அந்த குழுமத்தில் அவர் என்ன செய்கிறார், இணைந்திருந்தார். திருத்தூதர் பணி 1 பார்க்குறோம், 13 அதிகாரம் சொல்லுது, 13 இறைவசனம், பேதுரு யோவான் யாக்கோபு அந்திரேயா பிலிப்பு தோமா பர்தலேமியு சீடர்கள் பேரெல்லாம் சொல்லி தீவிரவாத சீமோன் யாக்கோபின் ஆகியோர் திரும்பி வந்த பின் தங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே பாருங்கள், அவர் ஒரு அந்த ஒன்றிப்பு, இயேசு போனோன்னே அடா போங்கடா எல்லாத்தையும் விட்டுட்டு யூதாஸ் தனியாக போனது போல் இவர் போகலை, அந்த குழுமத்தோடு இணைந்திருக்கிறார். ஹி வாஸ் சப்மிசிவ் டு த கம்யூனிட்டி. அங்கே ராயப்பர் வழி நடத்துகிற, நீ என்ன பெருசாக வழி நடத்துகிற, எனக்கு தெரியாதா இயேசுவை பற்றி அப்படின்லாம் அவர் என்ன செய்யலை, மாற்று கருத்து பேசலை. அந்த குழுமத்தோடு அவர்கள் மீண்டுமா இணைந்திருந்த பொழுது தோமையார் தன்னையும் அந்த குழுவில் இணைத்து தன்னை ஒப்படைத்து அந்த இடத்துல ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, இவரும் சேர்ந்து ஜெபிக்கிறார். பாருங்கள், அப்போ ஜெபிக்கிற மனுஷனாக அவரை நம்ம பார்க்குறோம், குழுமத்தில் இணைந்திருந்த ஒரு மனுஷனாக நம்ம பார்க்குறோம். நிறைய நேரம் நம்ம வீடுகளில் வாழ்கிறோம், ஒரு குழுமத்தில் வாழ்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம இணைந்திருப்பதற்கு பதிலாக பிரிந்து கிடக்கிறோம். அது வந்து ஆண்டவருடைய திட்டமாக இருக்க முடியாது. இதைத்தான் அவர் செய்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம் என்ன, இணைந்து நீங்கள் ஒன்றாக இருக்கணும். ஆண்டவர் விரும்பியதை செய்கிறார். அடுத்ததாக இந்த தோமையாரை பற்றி பார்க்குற போது மகன் யார் என்று காட்டி கொடுக்கிறார். பாருங்கள், மகன் யார், யோவான் செய்தி 14 அதிகாரத்தில் 5 வரக்கூடிய இறைவசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தோமா அவரிடம், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும். இயேசு சொல்லுவார், நான் போய் உங்களுக்கு முதல்ல ஒரு இடம் ஏற்பாடு செய்கிறேன், தந்தை நிலத்தில் நிறைய இடம்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும் போது இதை சொல்கிறார், நீர் எங்கே போகிறீங்கன்னே தெரியல, அப்படி இருக்கிற போது எனக்கு வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும், நீங்கள் போய் எங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு வேறு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. பாருங்கள், இது ஒரு அருமையான இயேசுவை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் இதை சொல்கிறோம். இந்த பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் வந்திருக்குது, நீங்கள் கேட்டிருப்பீங்க.
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு மீட்பும் இல்லை.
பார்த்தீங்களா, இந்த அருமையான வரிகளை ஆண்டவர் தன் வாயிலிருந்து உதிர்க்கிறதுக்கு ஒரு ஒரு கிரியா ஊக்கின்னு சொல்லலாம், அல்லது யாராவது ஒருத்தர் வந்து அப்படி புஷ் பண்ணால் தான் அது வரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இணைப்பாளராக தோமையார் இருந்து செயல்படுறாரு. பாருங்களேன், இதில் தோமையாருடைய காரியத்தெல்லாம் நீங்கள் எப்படி நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னாக்க, இந்த கூட இருந்த சீடர்களெல்லாம் அவரை தட்டி விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க ஏசுகிட்டேருந்து மேட்டரை வாங்குகிறாங்க. இவர் ஒரு என்னது கேள்வி கேட்குற ஒரு பண்பாளர்னு நான் சொன்னேன், அதை ஒரு குறையாகவும் பார்க்கலாம், நிறைவுகளையும் வச்சு பார்க்கலாம். இவர் எதை எடுத்தாலும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் கொஸ்டின் பண்ண இயேசு என்ன செய்கிறாரு, சில அற்புதமான காரியத்தை அவர் யார் என்று வெளிப்படுத்துவதற்கு இந்த கேள்விகள் உதவியாக இருந்துச்சு. இது தோமையாருடைய அந்த கேள்விகள். அப்போ இயேசு அவரிடம் இப்படி சொல்கிறார், நானே வழி உண்மை வாழ்வு நான் தான் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய ரகசியத்தை இயேசு இந்த இடத்துல உடைக்கிறாரு. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். அப்போ நம்ம தந்தையை அறியலையே, தந்தை எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நீ கவலைப்பட தேவையில்லை. இயேசுவை நீ முழுமையாக அறிந்து கொண்டீன்னா நீ தந்தை அறிந்திருக்கிற பிள்ளையாக இருப்ப. அப்படி இருக்கிற போது நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். எப்படி, நீ என்னோட இருக்கிற, என்னையை பார்க்குற, என்னை எல்லாம் செய்கிற, அதனால் நீ வந்து தந்தை அறிந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போது பிலிப்பு அவர்கிட்ட கேட்குறாரு, பாருங்க ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும். நீங்கள் சொல்கிறது அவருக்கு புரியல. அப்போ அவர் பிலிப்பு கேட்குறார், தந்தையை காட்டும்ன போது, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? இப்போ இதை விட ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி வர முடியுமா, பதில் வர முடியுமா? இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கே இருக்குது? தோமையாருடைய கேள்வியிலிருந்து தான் இதெல்லாம் வருது. எவ்வளோ விஷயம் வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு போதகர், அதாவது கிறிஸ்தவர் அல்லாத போதகர் ஒருத்தவர் போதிக்கிறார், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, கடவுள் என்று எங்கே சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்கள் பாப்பா அப்படின்னு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறார், அவர் தன்னுடைய அந்த விளக்க உரையில் அவர் கேள்வி கேட்குறாங்க. உடனே அவர் அங்கேருந்து யோவான்லேருந்து இதுலேருந்து அதுலேருந்து கோட் பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு சாதகமானதாக எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படி தான் சொல்லியிருக்கேன், இப்படி தான் சொல்லியிருக்கேன், இப்படி சொல்லியிருக்கேன், இதையே எடுக்கக்கூடாது அவர். அப்போ பாருங்கள் இயேசு எவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறாரு, என் தந்தையை நீங்கள் என்ன, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். இதை விட வெளிப்படையான ஒரு பதிலை வேறு எங்கே நம்ம எதிர்பார்க்க முடியும்? என்னை பார்த்துட்டில்ல, என் தந்தையை நீ பார்த்துட்ட, என் தந்தையை நீ காண முடியாது, ஏன்னா அவர் உருவமற்ற நிலையில் இருக்கிறார். ஆனால் என்னையை பார்த்துட்டில்ல, இட்ஸ் ஈக்குவல் டு சீயிங் மை ஃபாதர். அப்போ இயேசு தன்னை எப்படி கடவுளுக்கு இணையாக வைத்து பேசுகிறாரு, கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சு தன்னை வெளிப்படுத்துகிறாரு, இது கடவுள் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்லவா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் விதர்ப்பம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த காரியத்தை எல்லாம் நமக்கு உணர்த்துவதற்கு ஒரு சக்தி, தோமா என்கிற ஒரு சக்தி தேவையாக இருந்தது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்குற போது, இறந்து போன லாசரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த லாசரை பார்க்க போகிறப்போ யோவான் செய்தி 11வது அதிகாரம் அதை குறிப்பிட்டது. அதில் பாருங்கள் அவங்க சம்பாஷணை எப்படி வருது பாருங்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு நான் அங்கு செல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன். சீடர்களை பார்த்து சொல்கிறார், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது, அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். இயேசு சொல்லிட்டார். அதற்கு இவர் சப்ஸ்டிடியூட் கொஸ்டின் கொடுக்குறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் பாருங்கள். திதிம் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம், சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் அப்படிங்கிறார். இந்த அவரோடு இறப்போம் அப்படின்னா, இயேசு இந்த இடத்துல இறக்கிறதுக்கான தளமாக போடலை, லாசருடைய இறப்பை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ லாசரை போல நாமும் இயேசுவோடு இருந்து இறந்தோம் என்று சொன்னால் இயேசு என்ன செய்வார், அவருக்கு செய்ய போகிற மகிமையை நமக்கும் செய்வார் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டுகிறார். தேவ பிள்ளைகளை, இது நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம், அப்படி இறந்தோம்னா என்ன நடக்க போகிறது? இவர் எப்படி அவரை உயிர்த்தெழ செய்ய போகிறாரோ, அங்கே மகிமையை காட்டப் போகிறாரோ, அதே மகிமையை நமக்கும் கொடுப்பாருங்கிறத அவர் உள்ளத்தில் அறிஞ்சவராக, ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் வாங்க போகலாம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இயேசு. அப்போ ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு தெரியுது. அப்போ அது எது நடக்க போகிறத இயேசு அறிந்திருந்தார். இவர் வெளிப்படையாக சொல்லப்படாத விட்டாலும் அதை அறிந்தவராக அவர் இப்படி வார்த்தையை சொல்கிறார். பாருங்களேன், இயேசுவை பல இடத்துல பேச வைத்த பெருமை இவருக்கு தான். அதுதான் முன்னாடியே சொன்னேன்னா, யோவான் 20 நம்ம பார்க்குறோம், பன்னிருவருள் ஒருவரான திதிமென்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. நம்ம நற்செய்தியில் வாசித்த பகுதி பாருங்கள். மற்ற சீடர்கள் அவரையிடம், ஆண்டவரை கண்டோம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவர் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார். இதை வந்து நிறைய இடத்துல வந்து டவுட்டிங் தோமா, சந்தேக தோமா, அப்படி இப்படிலாம் சொல்லுவதை நான் பார்த்துருக்கிறேன். பட் என்னால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியல. இது ஒரு ஆர்வம், எல்லாருக்கும் கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கல, எல்லாரும் சொல்கிறாங்க நான் வந்து இப்படி பண்ணாதான் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு சில படங்களில் நான் பார்த்துருக்குறேன், ஐ திங்க் திஸ் இஸ் அது தவறான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இயேசு சுவாமி காட்சி கொடுத்த உடனேயும் அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு தோமாவிடம், என் கைகள் இது இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்ன உடனே தோமா அவரை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அவரை ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலை, யோசித்து விட்டு அல்லது அவரை சற்று நேரம் அமைதியாக இருந்து அப்படின்னு எதுவுமே போடலை. உடனே அவரை பார்த்து சொல்கிறாரு, நீரே என் ஆண்டவர், நீரே என் இறைவன். பார்த்தீங்களா, இதுதான் விசுவாச அறிக்கை. இதைத்தான் நம்ம இயேசு சாமியுடைய அந்த திருவுடல் தூக்கி காமிக்கப்படுகிறது இல்லைங்களா. ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் உயர்த்துகிறார். அப்படி உயர்த்துகிற போது நீங்கள் என்ன செய்யணும், என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த விசுவாச அறிக்கையை தான் சொல்லணும், என் ஆண்டவரே என் இறைவனே அப்படி சொல்லணும். இவர் சொன்ன அந்த இறை வார்த்தைகள் விசுவாச அறிக்கைன்னு நம்ம சொல்கிறோம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், இதை தான் சொல்லணும். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டிஷன் கொடுக்குறோம். அந்த நேரம் பெட்டிஷன் கொடுக்குற நேரம் இல்லை, உன் விசுவாசத்தை நீ அறிக்கை செய்கிற நேரம். பாருங்கள், இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர். இப்போ நம்மெல்லாம் காணாமல் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை இயேசுவின் வாயிலிருந்து எடுத்தது யார்? இந்த தோமையார். பாருங்கள் எவ்வளோ இது இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் இயேசு இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்தியிருப்பாரோ தெரியல நமக்கு. அப்போது இவர் இயேசுவை பேச வைத்த பெருமை நம்மளுடைய தோமையாருக்கு உரித்தாகிறது. ஆகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார், அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவை இந்த முறை இழுத்துட்டு வந்ததே யாருன்னா தோமையார் தான். தோமையாருக்காக தான் இயேசு ரெண்டா அர்த்தம் இந்த முறை வந்திருந்தார். ஏன்னா அவருக்கு காட்டணும், அவன் இப்படி சொல்லிட்டானே, இந்த மனுஷன் நம்மளுடைய சீடன் இப்படி சொல்லிட்டானே, அதனால் இயேசு வந்தார். அப்போ இயேசுவை இறங்கி வர வைக்கிற ஒரு அன்பு அவர்கிட்ட இருந்துச்சு, அவர்கிட்ட ஒரு விசுவாச எழுச்சி இருந்துச்சு. அதனால தான் இயேசு அவரை வச்சு திட்டம் வைத்திருந்ததுனால தன்னை வெளிப்படுத்த அவர் மீண்டும் வருகிறார். ஆகவே இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும், அந்த இடத்துல வந்த இடத்துல தான் நிறைய அற்புதத்தை செய்கிறார் இயேசு. செய்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான் மெசியான்னு நீங்கள் நம்புறதுக்காக, நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இதெல்லாம் தோமையாரை பற்றி இந்த காரியத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எதற்காகன்னா, தோமையாருடைய பெருமைக்காக அல்ல, அவருடைய மகிமையை பறைசாற்றுவதற்காக அல்ல, அவரை வழிபட வேண்டும் என்கிற ஒரு சிலர் சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம திணி போடுறது மாதிரி அல்ல. கடவுள் தான் இங்கே எடுத்து மகிமை அடைகிறார் இந்த வார்த்தைகளுக்கு மத்தியில். இதையெல்லாம் கடவுள் இவர் வழியாக செய்கிறார். இவர் ஆண்டவருடைய பாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசியாக குறைகளோடு இருந்தாலும் ஆண்டவருக்கு நிறைவை கொடுக்க முயற்சித்த ஒரு மனிதரை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த தோமையாருடைய அந்த வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்குற போது அவருடைய அந்த இறை வார்த்தையோடு அந்த கேட்ட வார்த்தையை வாழ்வாக்குகிற ஒரு நிலை மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் வந்து இதுக்கு போயிருந்தேன் சென்னையில். நான் அங்கே போனப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு முதன்முறையாக நான் சில வருடங்களுக்கு முன்பாக அந்த லிட்டில் மவுண்டன் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு குகை ஒன்று உண்டு, அங்கே தான் அவர் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டினாங்க. அப்போ அந்த இடத்த நான் பார்த்தபோது ஒரு இடத்துல ஒரு கல்லால் ஆன செதுக்கப்பட்ட பெட் இருந்துச்சு. அங்கே ஒரு தோமையார் கிராஸ் ஒன்று அங்கே இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குழியில் தண்ணி, அதை இப்போ தீர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எடுத்து பாவிச்சாங்க, குடிக்கிறாங்க. அன்றைக்கி அவர் அதுதான் அவருக்கு கேணி, அதுலேருந்து தான் தண்ணி எடுத்து அவர் குடிச்சிட்டு. நாங்கள் போய் தண்ணி இறக்கி போகும்போது அது உள்ளேருந்து ஒரு வௌவால் ஒன்று பறந்து போச்சு. எனக்கு உடனே இது எவ்வளோ தூரம் ஹைஜீனிக்காக இருக்கும் தெரியலையேன்னு சொல்லி நான் அது பாவிக்கலை, அந்த தண்ணியை நான் குடிக்கலை, சும்மா த கொஞ்சம் கையில் மட்டும் தொட்டு எடுத்துக்கிட்டு நான் விட்டுட்டேன். அப்போ தான் நான் யோசித்தேன், அந்த குகைக்குள்ளே நிற்கும் போது எனக்கு அழுக வந்துச்சு. ஏன் தெரியுங்களா, என்னால் என்னுடைய உயரத்துக்கே அந்த குகையில் என்னால் நிமிர்ந்து நிற்க முடியல. என்னோட நானே இப்படி தான் குனிஞ்சு தான் நின்னேன். எந்த உயரத்துக்கே நான் இப்படி தான் நிற்கிறேன். அவர் கண்டிப்பாக என்னை விட எவ்வளோ உயரமாக இருந்திருப்பார், ஏன்னா யூதர்கள் நல்ல உயரமான ஆட்களாக இருப்பாங்கன்னு அவர்களுடைய அந்த வரலாறு சொல்லுகிறது. அப்போ அப்போ ஏற்பட்ட மனுஷன் பாருங்கள், அந்த ஒரு சின்ன இடத்துல தன்னுடைய உடலை ஒடுக்கி படுத்து, இந்த கல்லில் எப்படி இந்த மனுஷன் படுத்து எழுந்திரிச்சிருப்பார். யோசிக்கிற போது என் கண்களில் இருந்து கண்ணீர் தான் வந்தது. இந்த இடத்துல நிற்கக்கூட முடியல. அது ஒன்றும் நம்மலாம் இப்போ டைல்ஸ் போட்டு அதுக்கு மேலே மார்பிள் போட்டு என்னென்னமோ போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய வாழ்வு தளங்களை வந்து நம்ம பிரம்மாண்டமாக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த இடம் ஒரு இடம் கூட சர்ஃபேஸ் சரியாகவே இல்லை. இப்படி தான் இருந்துச்சு அதனுடைய நிலை, இப்படி ஒரு ஸ்லோப்பிங்காக இருந்துச்சு. அதில் தான் அவர் உட்கார்ந்துருந்திருக்காரு, அதில் தான் படுத்திருந்திருக்காரு, அதில் அவர் மகிழ்ந்திருக்கிறார். அந்த இடத்துல அந்த தண்ணியை குடித்து அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். இத்தனை முறை அவர் பட்டினி கிடந்திருப்பார் தெரியல. பாருங்கள், ஒரு அந்நிய தேசம், மொழி இல்லாத தேசம், மொழி தெரியாத ஒரு இடம், யார் மக்கள் இல்லாத இடம், சொந்த உறவுகள் இல்லாத இடம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர் வாழ்வாக்க வந்திருக்கிறார். இதுதான் திருவை கொண்டிருக்கிற ஒரு மகிமை. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லும்போது இந்த திருத்தூதருடைய செயல்பாடுகளை நம்ம மறுக்கிறோமே, அது எவ்வளவு தூரம் அது நியாயமானதாக இருக்க முடியும் என்பது தான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் ஒரு காஸ்பல் எழுதியிருக்கிறாரு, துய தோமையார் நற்செய்தின்னு ஒரு நற்செய்தியே இருக்கிறது. அது ஆனால் நம்மளுடைய விவிலியத்தில் சேர்க்கப்படாத சில நற்செய்திகளோடு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கூட நிறைய அவர் என்ன செய்கிறாரு, கடவுளுடைய காரியங்களை இன்னும் நிறைவாக உயர்வாக எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காஸ்பிள் ஆஃப் தாமஸில் நான் படித்த பொழுது எனக்கு பிடிச்ச ஒரு வாசகம், அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் இயேசு சொல்வதாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, இஃப் தோஸ் ஹூ லீட் யூ சே டு யூ லுக் த கிங்டம் இஸ் இன் த ஸ்கை, தென் த பேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்கை வில் ப்ரொசீட் யூ. அதாவது பாருங்கள், அந்த வானத்தில் தான் இறையரசு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அங்கே நமக்கு முன்னோடியாக போகிறது யாருன்னா வானத்து பறவைகள். இஃப் தே சே டு யூ இட் ஈஸ் இன் த சி, கடலில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, தென் த ஃபிஷஸ் வில் ப்ரொசீட் யூ, அந்த மீன்களும் அந்த கடல் வாழ் உயிரினங்களும் அது முன் செல்கிறது. ரேதர் த கிங்டம் இஸ் இன்சைட் ஆஃப் யூ அண்ட் அவுட்சைட் ஆஃப் யூ, உன்னிலும் அது உனக்கு வெளியேயும் இருக்கிறது. வென் யூ கம் டு நோ யுவர் செல்ஃப், அப்போது நீ என்ன செய்யணும்னா, நீ உன்னை அறிகிற போது, வென் யூ கம் டு நோ யுவர் செல்ஃப் தென் யூ வில் பி நோன், நீ யாரென்று நீ அறிந்து கொள்வாய், அண்ட் யூ வில் ரியலைஸ், உன்னையே நீ என்ன செய்வே, உணர்ந்து கொள்வே, தட் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த லிவிங் ஃபாதர். எல்லாமே கடவுளுடைய படைப்புக்குள்ளே கிடக்கிற அதிசயம், அதை நீ அதில் ஒரு பகுதியாக நீ இருக்கிற, நீ உன்னை அறிந்து கொள்கிற பொழுது நீ ஆண்டவருடைய மகிமையை அறிந்து கொள்வாய், அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வாய். பட் இஃப் யூ டு நாட் கம் டு நோ யுவர் செல்ஃப், நீ உன்னை அறிந்து கொள்ளலை அப்படின்னா, தென் யூ எக்ஸிஸ்ட் இன் பாவர்ட்டி அண்ட் யூ ஆர் பாவர்ட்டி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீ ஏழ்மையில் வாழ்வ, நீ தான் ஏழ்மை, நீயே ஏழ்மையாக மாறிப்போக. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம எல்லாம் இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய நெகட்டிவ் தாட்டை வச்சிடறோம். இவங்க எனக்கு உதவி செய்யலை, இவங்க எனக்கு வாழ்வை கொடுக்கலை, இவங்க என்னை பார்த்துக்கலை, அதனால் நான் போய் சாகிறேன், தற்கொலை செய்து கொள்ள போகிறேன், நான் காதலித்தவன் என்னை கைவிட்டுட்டான், நான் காதலித்த பிள்ளை என்னை கைவிட்டுச்சு, அதனால் எனக்கு வாழ்வே இல்லை. பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் தாழ்ந்த மனநிலையோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அதையெல்லாம் எதை சொல்லுதுன்னா, இவர் எழுதி வச்சிருக்கிற அந்த வார்த்தை, இஃப் யூ டோன்ட் நோ யுவர் செல்ஃப், நீ உன்னை அறிந்து கொள்ளலைன்னா, யூ ஆர் த பாவர்ட்டி. நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றல் எவ்வளவு, ஆண்டவர் எவ்வளோ ஆற்றலை கொடுத்துருக்கார், அதை நான் உணரலைன்னா, யூ ஆர் த பாவர்ட்டி. நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஏழைகளாக வாழணுங்கிறது கடவுளுடைய திட்டம் அல்ல, அவங்க என்னால் ஒன்றுமே முடியாதுன்ட்டு உட்காந்து கிடக்கிறாங்க பாருங்கள். அதுதான் ஏழ்மைக்கான அடித்தளமாக அமைகிறது, அது பொருளாதார தளத்திலும் சரி ஆன்மீக தளத்திலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு விடுதலை இல்லை, கட்டப்பட்டு கிடக்கிறேன், என்னை எல்லாரும் தீமைகள் கட்டியிருக்கு, அடுத்தவன் எனக்கு செய்வினை செஞ்சிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், என் வாழ்க்கையை அவன்தான் கெடுத்தான். நீ எதை சொன்னாலும் இவருடைய வார்த்தை மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, நீ உன்னை அறிந்து உன் ஆண்டவர் யார் என்று நீ அறிந்து கொண்டீன்னா, அவர் உன்னை எவ்வளவு ஆசீர்வாதங்களால் நிரப்பி கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டீன்னா, கண்டிப்பாக நீ முடங்கி உட்கார முடியாது. இவரைப் போல, தோமையாரைப் போல, அவர் இந்தியா தேசத்துக்கு ஓடி வந்தார். நம்மளால் பக்கத்து தெருவுக்கு கூட யார்ட்டையும் ஓட முடியல. நம்முடைய உறவுகாரங்கக்கிட்ட நம்மளுடைய அந்த காழ்ப்புணர்ச்சிகளையும் சண்டைகளையும் விட்டுட்டு, மன வேற்றுமைகளை விட்டுட்டு, நம்மளுடைய அந்த சண்டை சச்சரவுகளை ஓரமாக வச்சுட்டு போய் பேச முடியல. காரணம் என்னென்னா, நம்மளை நம்ம அறியலை. கடவுள் நம்மளை எவ்வளோ மகிமைக்குள்ளே அழைச்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பதை அறியலை. இவர் அறிந்திருந்ததுனால அவருக்கு எந்த பொருளும் தேவையில்லை. அவர் ஆண்டவரை மட்டுமே அவருடைய உன்னத இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவரை பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் இந்தியாவுக்கு ஓடி வந்து ஆண்டவருடைய காரியத்தெல்லாம் செய்தார். ஒரு இன்னொரு வரலாற்று குறிப்பு கூட இருக்கிறது. தோமையாரை பற்றி சொல்லுகிற போது, அன்னை மரியாளுடைய உருவத்தை அவர் ஒரு தகடில் வரைந்து கழுத்தில் மாட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் இவர்கள் தங்களுடைய அடித்தளமாக வைத்தவர்கள். இதோ இந்த நேரத்தில் இன்று திருச்சபைக்கு ஒரு மகிமை, திருச்சபைக்கு ஒரு மாட்சிமையை கொடுக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை இவர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு இவரர் தோமையார் நம்மளை பார்த்து கேட்பார், எனக்கும் கஷ்டம் இருந்துச்சு, எனக்கும் பிள்ளைக்குட்டிகளாக இருந்தாங்க, எனக்கும் குடும்பம்லாம் இருந்துச்சு, எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க, நான் இயேசுவுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நான் இந்த உலகை காப்பாற்ற ஓடி வந்தேன், இயேசு என் வழியாய் அநேகரை காப்பாற்றியிருக்கிறாரு, நீ என்னை போல ஓடி வர நீ கருத்தாக இருக்கிறியா, உன் வாழ்க்கையை நினச்சி புதைஞ்சு போறியா, இல்லது இயேசு சாமி கொடுக்குற பலத்தை நம்பி நீ எழுந்து ஒளி வீச ஆண்டவருடைய திருமுன் நின்று கொண்டிருக்கிறாயா? இந்த கேள்விகளை தோமையார் கேட்குறாரு. நாமும் ஆண்டவருடைய தளத்திலிருந்து இந்த திருப்பள்ளி வழியாக ஆண்டவருக்கு பதில் சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட பெலன் கேட்போம், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென்.